முழங்கு முறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ள செய்யும் அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயினச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 13 வரை. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர், அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது, மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள், உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா. ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே கூடி வந்து வார்த்தையோடு கடந்து செல்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கி உலகத்தினுடைய போக்கு பல்வேறு விதமாக அது அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம கண்களை திறந்து பார்க்கிற போது தெரியும். ரோட்டில் போகிறபோது நம்ம ஒரு பணக்காரரை பார்க்குறோம், ஒரு ஏழையை பார்க்குறோம், ஒரு நடுத்தர வர்க்கத்தினை பார்க்குறோம். அப்புறம் தொழில் முறைகளின்படி பார்க்கிற பொழுது வித்தியாசமான வாழ்வு முறை, ஒரு சமூக கட்டமைப்பை பார்க்கிற பொழுது அங்கே பலவிதமான குழுக்கள் இருக்கிறது. ஒரு கிராமம் என்று எடுத்து சொன்னால் அந்த கிராமம் முழுவதுமாக ஒரே குடும்பமாக இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் பார்க்கிற போது மனிதனுடைய வாழ்க்கை முறை என்பது வெவ்வேறு தளங்களிலே வெவ்வேறு விதமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கால சூழல். இந்த ஒரு பின்னணியிலிருந்து தான் இறைவன் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் நாம் பார்க்கிற ஒரு பார்வை எல்லா நேரமும் சரியாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். ஆகவேத்தான் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது கடவுள் பக்கமாக இருந்து நம்ம பார்க்கிறோம். இது என் பார்வைக்கு தவறாக இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இது சரியாக இருக்கிறது. மனிதர்களுடைய பார்வையிலே எது சரி என்று படுகிறதோ அது கடவுளுடைய பார்வையிலே தவறாக இருக்கிறது. அப்போது நாம் முழுமையினுடைய அடையாளமாக இருக்கிற கடவுளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அந்த கடவுள் என்ன விரும்புகிறார், கடவுளுடைய காரியத்தின்படி இந்த காரியம் முழுமையான ஒரு நிறைவான ஒரு காரியமாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளத்தான் நம்ம என்ன செய்கிறோம், பைபிளுக்குள்ளே போகிறோம், விவிலியத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவருடைய திருவை என்ன சொல்லுது, திருச்சபை நம்ம எப்படி வழிநடத்துது. இன்றைக்கி எல்லா தலங்களிலும் ஒரு இப்போ ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபைன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வேறு பல திருச்சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபையும் அந்தந்த மக்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த திருச்சபை என்ன செய்யுது, அந்த மக்களுக்கான சில வழிமுறைகளை காட்டி கொடுக்குறாங்க, நீங்கள் இப்படி தான் பயணிக்கணும் என்று சொல்லி. அப்போ எந்த ஒரு திருச்சபையும் தவறாய் வழிநடத்தி விட முடியாது மக்களை. அதாவது தன்னுடைய நிலையிலே அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் கடவுள்கிட்ட வழி நடத்துகிறாங்க. கோட்பாடுகள், அந்த விதிமுறைகள் வேணுமானால் மாறி இருக்கலாம், வழிமுறைகள் மாறி இருக்கலாம், ஆனால் இலக்கு ஒன்றாக அமைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம எல்லோருமே கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்கிற ஒரே மைய இலக்கை வைத்து நம்ம பயணித்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் ஆண்டவர் இன்று ஒரு புதிய ஆசீர்வாதமான சிந்தனையை நமக்கு கொடுத்து சிந்திக்க அழைக்கிறார். பாருங்கள், இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், தொடக்க நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகம். இன்றைக்கு அந்த வாசகம் நமக்கு என்ன ஒரு செய்தியை சொல்லப்போகிறது. இந்த வாசகம் வேறு சில நாட்களில் ஈஸ்டர் சமயத்திலெல்லாம் வாசிப்பாங்க, கடவுளுடைய படைப்பை பற்றியெல்லாம். ஆனால் இப்போது இன்றைக்கி கடவுள் கடவுளுடைய வார்த்தையை வாசிச்சிருக்கிறோம். அப்போ அந்த காரியத்தில் ஐந்தாம் நாள் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பின, கடலில் பெரும் பாம்புகள், நீர்த்திரல் நீந்தி வாழக்கூடிய உயிரினங்கள், இதையெல்லாம் படைத்தார், நல்லதென கண்டார். அவைகளை பார்த்து பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஐந்தாம் நாளில் இந்த நிகழ்வை அவர் கொடுத்து இன்றைக்கி முதல் நாளெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ஐந்தாம் நாளிலிருந்து ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்தினுடைய அடையாளமாக நம்ம இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகத்தை வச்சு பார்க்குற போது நம்ம பாருங்கள், படைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனை மட்டும் வைத்தது அல்ல, மனிதன் மட்டுமே ஒரு படைப்பினுடைய ஒரு அங்கமாக அவர் படைக்கலை. படைப்புக்குள்ள ஜீவராசிகள், கடலுக்கு அடியில் இருக்கிற ஜீவராசிகள், அங்கே இருக்கிற மீன்கள், பெரும் பாம்புகள், அதான் போட்டிருக்க பெரும் பாம்புகள், எல்லாத்தையும் கடவுள் படைக்கிறார். எதற்காக படைத்தார் நமக்கு தெரியாது. பாருங்களேன், நாம் பார்க்கும்போது இது தேவையா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி தான் இன்றைக்கி நிலத்தில் காட்டு விலங்குகள், கால்நடைகள், இது எல்லாத்தையும் படைக்கிறாரு. ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் படைக்கிறாரு. அவர்கள் கடல் மீன்கள் மனிதனை உருவாக்கி எல்லாத்தையும் ஆளட்டும்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. அப்போ இந்த இது இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம சற்று மனக்கண் முன் வைத்து பார்க்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி வீட்டு விலங்குகளை பார்க்குறோம், ஆடு மாடுகள், நாய்கள், பெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது லவ் நம்ம வளர்க்கக்கூடிய சில பிராணிகள், ஒரு தொழிலுக்காக வளர்க்கக்கூடிய பிராணிகள் இருக்கிறாங்க. அதுக்கு மாடுகள்லாம் இருக்குது, கால்நடைகள், அது தொழிலுக்காகவே வாழ்வாதாரத்துக்காக வளர்க்குறாங்க. அதை கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னாக்க அவங்க அதை புள்ள மாதிரியே கவனிப்பாங்க, அந்த ஆடு மாடுகளோட பேசுவாங்க. அந்த ஆடு மாடுகளுக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சுன்னா உடனே அவர்கள் என்ன செய்வாங்க, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பாங்க. அந்த கால்நடைகளுக்காக திருப்பலி எழுதுவாங்க, பார்த்துருக்குறீங்க. வெளிநாடுகளில் தாங்கள் வளர்க்கக்கூடிய அந்த அன்பு பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள், ஒரு பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், அல்லது சில ஊர்களில் எலிகளை கூட வளர்க்குறாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்குற போது ஒரு விந்தையாக இருக்கலாம், ஒரு சிரிப்பாக இருக்கலாம். இப்போ இதை செய்யாத, இப்போ இந்தியாவிலெல்லாம் நாய்கள் தான் வளர்க்கப்படுகிறது. நம்மளுடைய தமிழகத்திலலாம் நாய்கள் பூனைகள் வளர்க்க பார்த்துருக்குறோம். சிறப்பு பிராணிகளாக வேறு எந்த பிராணியும் நம்ம வளர்க்கறது இல்லை. ஆனால் இப்படி வளர்க்குறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். வெளிநாடுகளில் அவங்களுக்குன்னு ஒரு பூசை வைக்கிறாங்க, இந்த பிராணிகளுக்காக பெட் டேன்னு சொல்லி வச்சு அதில் ஒரு பூசை வைக்கிறாங்க. இப்போ நாம் வந்து இந்த உழவர் தினத்தன்று, பொங்கல் தினத்தன்று பார்த்திங்கனாக்கா ஒரு மாட்டு பொங்கல், அப்போது மாடுகளை எல்லாம் கோயிலுக்கு கொண்டு வருவாங்க, அப்போ மாடுகளை நம்ம மந்திரிக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த ஜீவராசிகளின் மீது ஒரு ஒரு பற்று நமக்கும் இருக்கிறது, தேவையின் நிமித்தமாக இருக்கிறது. அப்போது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம், இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவளையை பார்க்குறோம். நம்ம வீடுகளிலெல்லாம் அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல தவளை இருக்குது. தவளை எங்கேருந்து வந்தது? சிறு சிறு பூச்சிகளை பார்க்குறோம், அதெல்லாம் எதுக்கு வந்துச்சு நமக்கு தெரியாது. எறும்புகளை பார்க்குறோம், நம்மளாம் உடனே எறும்புகளை பார்த்த உடனே எறும்பு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உடனே எதிரி மாதிரி என்ன செய்கிறோம், அதை அப்படியே கொண்டு போட்டுடுறோம். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த இயற்கையை கடவுள் படைக்கிறாரு, இயற்கையினுடைய ஆழத்துக்குள்ளே கடவுள் ஏதோ ஒரு உண்மையை வச்சுருக்கிறாரு. எனக்கு புரியல, அதனால் நான் என்ன செய்ய முடியாது, அது எனக்கு தேவையில்லை என்று நான் சொல்லிவிட முடியாது. அதை புரிந்து கொள்ள ஆற்றலை எனக்கு தாங்க ஆண்டவர் என்று நம்ம ஜெபிக்கணும். புனித பிரான்சிஸ் அசிசியார் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் என்ன செய்வார்னா, அவர் பெயர் சொல்லி கூப்பிடுவாராம். இந்த ஜீவராசிகளை நரிய மைடியர் ஃப்ரெண்ட் உல்ஃப் ஃப்ரெண்ட் அப்படின்வார். ஒரு நரி வந்துக்கிட்டு இருக்குமா அந்த காட்டில், அவர் நரியோட பேசுவாராம், மைடியர் ஃப்ரெண்ட் யுவர் மை உல்ஃப் ஃப்ரெண்ட் அப்படின்வாராம். நீ நரி, நீ என்னுடைய நண்பனாகிய நரி என்று சொல்வாராம். அப்படி அவர் வந்து இயற்கையோட அவர் பேசினதுனால தான் இன்றைக்கி இயற்கையினுடைய அடையாளமாக அவர் இருக்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கி எல்லா காரியத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கிற போது கடவுள் நாம் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவர் பயணிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். இப்படி படைப்புகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் மனுஷங்களை நம்மளால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதனால தான் கடவுள் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, அடுத்த மனுஷனை நிறைவாய் 100% புரிந்து கொள்ள முடியாது. ஏன், ஒட்டி வாழ்கிற கணவனை மனைவியை கூட இன்றைக்கு எல்லோரும் 100% புரிந்திருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக புரிந்திருக்க முடியாது என்பது தான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ஒரு காரியங்கள் இருக்கிறது, அது கடவுளே அறியக்கூடிய காரியங்களாக இருக்கிற. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஆழத்தை கடவுள் அறிகிறார். அதனால தான் கடவுள் நம்மளை எல்லாம் வந்து மத்திய நற்செய்தியில் பார்க்குறோம் பாருங்கள், இந்த சினம் கொள்ளுதலுங்கிற 5வது அதிகாரத்தில் அவர் ஆண்டவர் பேசும்போது, மனுஷன்ட்ட நீ கோபப்படும் போது கோபத்தை வந்து கோபப்படலாம், படக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் கோபம் வந்து உன்னை ஒரு எரிக்கிற அழிக்கிற ஒரு அடையாளமாக போயிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். காரணம் இல்லாமல் நீ கோபப்பட்டீங்கன்னா, சினம் கொள்கிறதுனா கோபமே படக்கூடாதுன்னு இல்லை, கோபம் என்பது வேறு, சினம் என்பது வேறாக இருக்கிறது. இந்த சினத்தினுடைய அடையாளம் வேறு. தம் சகோதரனையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். பார்த்தீங்களா? அப்போது எதுக்கு கடவுள் வந்து இந்த ஒரு அடையாளத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நாம் மனுஷங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லுகிற போது, நாம் திரும்பி பார்க்குற போது நம்ம பக்கத்தில் எந்த சகோதர சகோதரி, நம்ம இனத்தை சார்ந்த சகோதர சகோதரின்னு போட்டிருக்கா இல்லையே, பொதுவான ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம கண்களை திறந்து பார்க்கிற பொழுது நம்மளுடைய தமிழக சூழமைவில் நம்ம கிறிஸ்தவர்களே இன்றைக்கு நிறைய காரியத்தில் நம்ம கருத்தியலில் வேறுபட்டு கிடக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்க திருவவையை சார்ந்தவங்க, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவங்க, டிஎல்சி சபையை சார்ந்தவங்க, அசம்பிளி ஆஃப் காட் சபையை சார்ந்தவங்க, ஏலியம் சபையை சார்ந்தவங்க, பவுனகேன் சபைன்னு ஒரு சபை இருக்குது, சபையை சார்ந்தவங்க, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க அந்த சபையை சார்ந்தவங்க, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், நிறைய சபைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இலக்கை ஒன்றா தான் வச்சுருக்குறோம், ஆனால் அந்த தலங்கள் வந்து வேறு வேறாக இருக்கிறது. இன்றைக்கி அந்த காரியத்தை பார்க்குற போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மடையர்கள் அல்ல, இங்கே இருக்கிறவங்களும் மடையர்கள் அல்ல, எல்லாம் நம்ம அறிவு நிலையில் வளர்ந்து தான் இருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது, அந்த வெளிப்பாட்டை அவங்கவுங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வெளிப்பாட்டின்படியாக நம்ம என்ன செய்கிறோம், கடவுளை அன்பு செய்கிறோம். இப்போ என்ன நடக்கிறது, இந்த வெளிப்பாடுகளுக்கு நம்ம தீனி போடுகிற போது நான் என்கிற அகந்தை இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளேயும் வந்துடுது. நான் தான் சரி, நான் தான் ரைட்டு, உன்னுடைய மரபு தவறாக இருக்குது, என்னுடைய மரபு தவறாக இருக்குது இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், மரபுகளை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், வேறுபடுத்துவோம். இப்போ இந்த இடத்துல கடவுள் நம்மளை பார்க்க சொல்கிறார். இப்போ எல்லா விதத்திலும் அவர்கள் அறிவு நிலையில் உயர்ந்திருக்கிறாங்க, இந்த காரியத்திலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கடவுளை அவங்க புரிந்து கொண்ட விதமாக அன்பு செய்கிறாங்க என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஜீவராசிகளை என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஏன் கடவுள் கடலில் போய் பெரும் பாம்பு உண்டாக்குனார் எனக்கு தெரியாது. ஏன் இந்த மனுஷனுக்கு வந்து அந்த தளத்தில் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு எனக்கு தெரியாது. இது கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு தளத்தை நம்ம சிந்திக்கிறோம். கிறிஸ்தவர்களை விட்டு வெளியில் போகிற போது கிறிஸ்துவை அல்லாதவர், கிறிஸ்துவை சாராதவர்கள், கிறிஸ்துவை அறிய முடியாத மற்ற இறை வெளிப்பாட்டை பெற்றிருக்கிற அநேக மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க, மற்ற நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த நம்பிக்கையாளர்களை நாம் எப்படி பார்க்குறோம்? கத்தோலிக்க திருவையில் இன்டர் ரிலிஜியஸ் டயலாக் என்று ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கிறது. அதாவது எல்லா மதங்களையும் நம்ம இணைத்து அவர்களோடு உறவாடக்கூடிய, உரையாடக்கூடிய ஒரு தளம் ஒன்று, பல்சமய உரையாடல் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு ஒரு கமிஷனே வைத்து நம்மளுடைய மறைமாவட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கமிஷனே இது திருவையினுடைய கட்டளை. உங்களுடைய டைசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைசிஸில் இந்த கமிஷன் இருக்கும். எல்லா கமிஷனும் இருக்கும், திருமண கமிஷன் இருக்கும், பைபிள் கமிஷன் இருக்கும், எஸ்சிஎஸ்டி கமிஷன் இருக்கும், லைட்டி கமிஷன் இருக்கும், இப்படி நிறைய சங்கங்கள் அமைப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு பங்கு டைசிஸ்லேயும். உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் டைசிஸில் என்னென்ன அமைப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளில் ஒரு சிறப்பான அமைப்பு பல் சமய உரையாடல் என்கிற ஒரு அமைப்பு. அது எதுக்குன்னா எல்லா மக்களையும் நம்ம என்ன செய்கிறோம், அன்பு செய்கிறோம். இந்த அன்புக்கு வந்து மதம் கிடையாது, அன்புக்கு வந்து கோட்பாடுகள் கிடையாது. பவுலடியார் தான் சொல்கிறார், அன்பு எல்லாவற்றையும் மன்னித்து நிற்கும், மறந்து நிற்கும். அன்பு வந்து கேள்வி கேட்காது. அப்போ அந்த அன்பு தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவர்களை வந்து இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கடினமான வார்த்தையை வச்சு பேசுகிறது. அவர்கள் வேறு ஒரு நம்பிக்கையாளர் என்று தெரிந்த உடனேயே அவர்களை விட்டு விலகுவது, அவர்களை அவதூறான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறது. இதெல்லாம் எதற்கு எதிரான வார்த்தை, சகோதர சகோதரிகளை முட்டாளை என்பவர். பாருங்கள் என்ன செய்ய என்ன ஆகும், தலைமைச் சங்க தீர்ப்புக்கு அறிவிலேன்னு சொன்னீங்கன்னா எரி நரகம். கிறிஸ்துவை அறிவிப்பது நம்மளுடைய கடமை, அதை அறிந்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போதும் அவரவர்களுடைய கடமை. அப்போ அவர்களை வந்து நம்ம வந்து பேய் என்றோ பிசாஸ் என்றோ சித்தரிக்கிற ஒரு வேதனையை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள் அவங்க அறியாமையில் இருக்கலாம், ஒரு வேளை ஒரு சில தலங்களில் அவங்களுடைய அறியாமை வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன் நம்ம தளத்தில் வெளிப்படவில்லையா, நம்ம அதை யோசிக்கணும். நம்ம எல்லாவற்றையும் எல்லாம் மீட்படைந்த பிள்ளைகள் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம தலங்களில் இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் வீடுகளுக்கு போய் பேசுகிற போது அந்தோணியார் தான் என் தெய்வம்னு சொல்லுகிற மக்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்களே, ஆரோக்கிய மாதா தான் என்னுடைய தெய்வம்னு சொல்லுகிற மக்கள் இருக்கிறாங்களே, அப்படி நம்ம பக்கமே ஒரு பெரிய குறை இருக்கிற போது நம்ம இன்னொரு பக்கமாய் போய் என் கண்ணில் இருக்கிற சிறிய பெரிய அந்த விட்டத்தை எடுக்காமல் அடுத்தவன் கையில் இருக்கிற துரும்பை போய் நான் நீ போய் பார்த்தீன்னா அது எப்படி நியாயமாக முடியும் என்று ஆண்டவர் கேட்கிற அந்த வார்த்தைகள் இன்றைய இடத்துல நிற்கிற. அதனால் கடவுள் என்ன சொல்கிறார், நீ அன்பு செய் என்று சொல்கிறார். அன்பை கொடுங்க, ஆண்டவருடைய அன்பை நீ கொடுத்து உன்னுடைய அந்த நம்பிக்கையை நீ வெளிப்படுத்தணும். இன்றைக்கி அநேக நம்பிக்கையாளர்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய காரியத்தை அறியாமல் இருந்தாலும், ஆண்டவருடைய பெயரை அறியாமல் அறிக்கையிடாமல் இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய விழுமியங்களை அறிக்கை செய்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை சமூக ஆர்வலர்கள் வெளியில் நிற்கிறாங்க, இந்த சமூகம் காப்பாற்றப்படணும்னு அவங்க உயிரை கொடுக்குறாங்க. அவங்களுடைய விழுமியம் என்ன, வீடுகள் குடும்பங்கள் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க மனைவி மக்கள் எல்லாம் கூட இழந்துட்டு அவங்க நிற்கிறாங்க. ஒரு சமூக ஆர்வலர் இந்த சமூகத்திற்காக போராட அழைப்பு விடுக்கிற ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு மனைவி இல்லையா, எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, நாங்கள் எல்லாம் இங்கே வந்து எங்களுடைய உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறீங்க, வெளியில் வாங்க என்று அழைத்து அழைப்பு விடுக்கிற அந்த ஒரு வீடியோ காட்சி உண்மையாகிலும் ஒரு சரியான ஒரு வீடியோ. இது அவர் கிறிஸ்துவை சார்ந்தவரா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் கிறிஸ்துவ விழுமியங்களை சார்ந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள், அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அவர்கள் அயலாருக்காக நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு ஒன்று இல்லை என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய அந்த விழுமியத்தை உள்ளத்தில் வைத்து அவங்க செயல்படுறாங்க. நாம் இங்கே விழுமியங்களை விழுமியங்களாக வைத்து கொண்டு வேல்யூஸ்லாம் வேல்யூஸாக இருக்குது, பேப்பரில் இருக்குது, பைபிளில் இருக்குது, வாசிக்கிறோம், காதில் கேட்குறோம், மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் ஆகிப்போய் நமக்குரிய மக்களையே அன்பு செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமே. சோதிச்சு பாருங்கள், ஒரு சில நபர்களை நாம் பார்த்துருக்குறோம், நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை இங்கே யாரையும், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரை தொட்டோம்னா நிறைய பேரை தொடணும். ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இந்த குடிக்கு எதிராக போராடுறாங்க, கடுமையான போராட்டம், வாழ்வே அதாவது எதிரிகளுக்கு முன்பாக வாழ்வே இழக்கக்கூடிய ஒரு பயம் உண்டு. சிலர் பாடல்கள் வழியாக நல்ல பாடல்களை போட்டு மக்களை கண் திறக்க வைக்கிறாங்க. பாருங்கள் இதெல்லாம் சமூக ஆர்வலர்கள் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே நம்ம வைத்துவிட முடியாது, அவர்களும் ஆண்டவரை சார்ந்தவர்கள். இப்போ இவங்களெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ள போகிறோம், இவங்களெல்லாம் பிராண்ட் பண்ணி மத சார்பான ஒரு பிராண்டிங் வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளாம் நல்லவங்க அவங்களாம் கெட்டவங்க என்று சொன்னால் நீ கடவுளுடைய அந்த மகத்தான படைப்பை புரிந்து கொள்ள மறுக்கிறாய் என்ற அர்த்தம், மறுக்கிறாய். நீ ஒரு சகோதரர் வந்து கேட்டார், என்ன இது எல்லா மதத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்னமோ நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. திருச்சபை அழிக்கிறதே நீங்கள் தான், திருச்சபை அழிக்கிறதே நீங்கள் தான், இந்த சாமியாரெல்லாம் சேர்ந்து தான் அழிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் சாடணுமோ அதெல்லாம் சாடுறதில்ல. பாருங்கள், கடவுள் எங்கேயாவது நற்செய்தி பகுதிகளில் சொல்லுங்கள், இயேசுசாமி வாழ்ந்தப்போ அவங்க மற்ற நம்பிக்கையாளர்கள் அங்கே இல்லாமல் போனாங்களா? இருந்தாங்களே. இயேசுசாமி எங்கேயாவது அவர்களை கடுமையாக அவர்களை சாடி, பரிசேயரை சாடுறாரு. இன்றைக்கி கூட வாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பரிசேயர்கள் அவங்க தான், அவங்கள தான் டார்கெட் பண்ணுறாரு. பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரை கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் யாருக்கு பதில் கொடுக்குறாரு? இவங்களுக்கு தான் பதில் கொடுக்குறார். வேறு எந்த நம்பிக்கையாளரும் அங்கே இல்லாமல் இல்லைங்க, இருந்தாங்க. இயேசுவோட வாழ்ந்த காலத்தில் வேறு நம்பிக்கை கூட இருந்தவங்களாம் இருந்தாங்க. ஆனால் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை போய் தவறு சரி என்று ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கல, அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த இடத்துல உறுதியாக அறிவித்தார். அதுக்கு அவருக்கு உரிமை இருந்தது. எது நம்பிக்கை அப்படின்றத அவர் உறுதியாக சொல்கிறார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் இன்றைக்கி யோசிக்க முடியாத ஒரு கூட்டமாக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறது தான் வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு திட்டத்தை கொடுக்குறார். இன்றைக்கி ஆண்டவருடைய திட்டங்கள் மகத்தானது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அதுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. இந்த தொடக்க நூலில் நம்ம பார்க்குற போது விண்ணுலகம் 2:1 விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு நிறைவேதின. அமைப்புகள் இன்றைக்கு படைப்புகள் வந்து வெறும் படைப்பாக இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ஸாக இல்லைங்க. கடவுள் பல அமைப்பாக இந்த உலகத்தை படைத்து அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் எப்படி ஒரு ஒரு நகரை ஆளுகிறார், அவர் எப்படி ஒரு உலகை ஆளுகிறார் என்பதெல்லாம் அது கடவுள்கிட்ட விட்டுடுவோம். அதை அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த கடவுளை அவர் வெளிப்படுத்துகிற விதம் நமக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. நான் சொல்லுவாங்க, ஒரு புனிதர் வந்து கடலோரம் நடந்துக்கிட்டு இருந்தார், ட்ரினிட்டியை பற்றி யோசித்தார், மூவொரு தெய்வன் எப்படி இருக்கிறாருன்னு. அப்போது அந்த மூவொரு தெய்வம் எப்படி செயல்படுறாரு, பிதா சுதன் பரிசுத்தாவி எப்படி செயல்படுறாரு தெரியல, அதை எப்படி அவர் இருப்பார்னு அப்படி யோசித்து கொண்டு இருந்தார். அப்போது இந்த கதையை நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய குருக்கள் அதை சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு குழந்தை வடிவமாக வந்து கடற்கரை ஓரத்தில் அதை என்ன செய்து ஒரு சிறிய குழி நோண்டி அந்த தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கையில் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சாம். அப்போ அந்த புனிதர் கேட்குறாரு, என்ன குழந்தைய செய்கிற அப்படின்னு. நான் அந்த கடலெல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த குழிக்குள்ளே வைக்க போகிறேன், கடல் தண்ணியெல்லாம் இதில் ஊற்றுறேன். அப்போ அவர் சிரிச்சாரன், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா, இவ்வளோ பெரிய கடல் இந்த குழிக்குள்ளே வைக்க முடியுமா அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை சொன்னிச்சான், நீ நினைக்கிறது அப்படி தான் அப்படின்னு. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு இது. அப்போ நாம் நினைக்கிற காரியங்கள் நம்மளால் ஒரு ஒரு எல்லைக்குள்ளே எல்லையை விட்டு கடந்து போக முடியாத ஒரு கஷ்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். கடவுள் அப்படி தான் வச்சுருக்கிறார் நம்மளை. அதனால தான் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்க முடியாத ஒரு வேதனைக்குள்ள மனித குலம் போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கி என்ன செய்கிறாரு, நம்மளை சிந்திக்க அழைக்கிறாரு. 1 பேதுரு 2:13 அனைத்து மனித அமைப்புகளும் ஆண்டவரின் பொருட்டு பணிந்திருங்கள். இப்போ இதை தான் நம்ம அறிவிக்கிறோம். எல்லா அமைப்புகளும் கடவுளை சார்ந்து இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. 2 Chronicles 1:11 சாலமனை நோக்கி கடவுள் சொல்கிறார். பாருங்கள், கடவுள் சாலமனை நோக்கி, செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை, மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய். உள்ளார்ந்த விருப்பம் இன்னைக்கு அந்த உள்ளார்ந்த தேடல், உள்ளார்ந்த அன்பு நம்மக்கிட்ட வருதா? இருந்ததுன்னா நம்ம இயற்கையை அன்பு செய்வோம், மனுஷங்களை அன்பு செய்வோம். அப்போ மனிதர்களை அன்பு செய்யும் போது நம்மளுடைய அன்பு பறந்துபட்ட அன்பாக இருக்கும். அப்போ நாம் ஒரு மதத்தை சார்ந்திருந்தாலும் அது நம்மை கொல்லக்கூடிய ஒரு மதம் பிடிக்கிற மத உணர்வாக மாற முடியாது. ஃபெனாட்டிசிசம் என்று சொல்லுவாங்க, ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசம், அதாவது வெறித்தனம், மதத்தை குறித்த ஒரு வெறித்தனம், அது என்றைக்குமே ஆபத்தானது. கடவுள் இன்றைக்கி அதுக்கு தான் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிறீங்களாங்கிறத பாருங்கள். யோவான் நற்செய்தியில் 16 நமக்கு ஒரு கருத்தை வலியுறுத்துகிற தூய ஆவியாருடைய செயல்களை குறித்து அது பேசுது. பாருங்கள், அதில் 9 பாருங்கள், 8 அவர் வந்து தூயாவி வந்து என்ன சொல்லுவார்னா, பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. இப்போ பாவத்துக்கும் யாருக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாரு? மகனுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாரு. இரண்டாவது, நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். நீதியை யாரோட கனெக்ட் பண்ணுறாங்க? தந்தையோட கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தந்தையினுடைய நீதி என்ன நமக்கு தெரியாது. அதனால தான் இயேசு, நான் தந்தையிடம் போகிறேன், நீ தான் நீதியை கடைபிடிக்கும் போது தந்தையை பார்க்கணும். அடுத்ததாக, தீர்ப்பு பற்றிய உங்கள் அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். தீர்ப்பு இந்த உலகத்தினுடைய தலைவனோட கொடுக்கப்படுகிற. அப்போது நாம் இந்த மூன்று காரியங்களை குறித்து வைத்திருக்கிற சிந்தனை சரியானதாக இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் வைத்திருக்கிற கருத்தெல்லாம் தவறாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்மை குறித்து யோசிக்கிற பொழுது கடவுள் எப்படி நிறைவுள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த நிறைவை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளாய் நம்ம பயணிக்க முயற்சிக்க வேண்டும். நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சிஸ்டத்தை, அமைப்புகளை வந்து குறை கூறவோ, அடுத்தவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை தீர்ப்பிடவோ நாம் வந்து அழைக்கப்படவில்லை. 2 கொரிந்தியர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும், எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், உள்ளார்ந்த இயல்பு புதுப்பிக்கப்படணும். ரோமையர் 12:1 நம்ம பார்க்குறோம், தூய கடவுளுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உள்ளார்ந்த வழிபாடுன்னா நமக்கு என்னென்னு தெரியாது. இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஸ்பிரிச்சுவல் ஒர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒர்ஷிப் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் நாம் உள்ளார்ந்த வழிபாடு செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த வழிபாடு கடவுளுக்கு உகந்ததாக மாற முடியும். நம்ம வழிபாடுகள் எல்லாம் வெறும் அடையாளமாக மரபை சார்ந்தது. இதோ இது இப்போ இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிது நம்ம செய்து கொண்டு அது கடவுளுக்கு ஏற்ற வழிபாடு அல்ல. இசையா புத்தகத்தில் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் வந்து தூபத்தை தூக்கிட்டு வர, அது நாட்டத்தை கொடுக்குது, ஏன் உன் காணிக்கைகளை நான் அறவே வெறுக்கிறேன் அப்படின்னு வரிசையாக சொல்லுவார். அப்போ கடவுள் என்ன விரும்புகிறாரு? கடவுள் பலியை விட இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்கிறார். என் அன்பு இறை சமூகமே, இந்த நாளில் வெளி அடையாளங்களை மட்டுமே வைத்து உள்ளக்க இருக்கிற அந்த கசப்புகளை தீர்க்க முடியாமல் வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் தீட்டு உள்ளக்க இருக்குது, அதை எடுத்துடு. வெளியில் இருக்கிற தீட்டை பற்றி நீ வந்து கவலைப்பட தேவையில்லை. அது கடவுளுடைய எண்ணமும் அல்லன்னு இன்றைக்கி கடவுள் நச்செய்தியில் விளக்குறாரு. இன்றைக்கி அதில் தான் ஒரு அடையாளத்தை காட்டுறார். நீ உள்ளம் எப்படியெல்லாம் தீட்டாக இருக்குது. ஒரு தாய் தந்தைன்னு உன்னை பெற்றாங்க, உன்னை வளர்த்தாங்க, உனக்கு எல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சோறு போட்டு கடைசி வரைக்கும் காவந்து பண்ணணும்னு உனக்கு அறிவில்லை. ஆண்டவர் அதான் சொல்கிறார். ஒரு வீடியோ வந்தது, ஒரு மகன் வந்து, ஒரு அப்பா வந்து வயதான காலத்தில் மறதியில் இருக்கிறார், டிமென்ஷியா. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு காரியத்தை 5 முறை மகன்கிட்ட கேட்குறார். மகன் 1 தடவை சொல்லி, 2 தடவை சொல்லி, 3வது தடவை அவன் கோபப்பட்டுடுறான். கோபப்பட்டு அப்பாவை திட்டான். அப்போ அப்பா உடனே மனம் மருந்து என்ன செய்கிறாரு, இது வந்து ஒரு பார்க்கில் நடக்கிற சீன், அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் போய் மகன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு காட்சி எடுத்து காட்டுறாரு. நீ என் குழந்தையாக இருந்தபோது நீ ஒரு காரியத்தை, அது எழுதி வச்சுருக்கார் டைரியில், அவர் காட்டுறாரு, நீ குழந்தையாக இருந்தபோது இந்த காரியத்தை குறித்து, ஒரு பறவையை குறித்து அந்த மகன் கேட்குறான், இது என்ன? அவர் சொல்கிறார், இது ஒரு பேர்டு அப்படி சொல்கிறாரு. மீண்டும் அவன் கேட்குறான், அந்த குழந்தை கேட்குது, திருப்பி சொல்கிறாரு, சொல்கிறாரு, நீ 13 முறை இதை என்னிடத்துல கேட்டாய், 13 முறையும் நான் உனக்கு பதில் கொடுத்து அதிலே மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொன்ன பொழுது அந்த மகன் கண்ணீர் விடுகிறான். பாருங்கள், இன்றைக்கி தாய் தந்தையர்கள் நமக்கு இவ்வளவு அன்பு செய்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த அன்பை உணர முடியாத ஒரு சமூகமாக இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னைக்கிலேருந்து இருக்குது. சட்டத்தையே மாற்றிக்கிட்டாங்க. மோசையை வந்து கடின உள்ளத்தை பார்த்து என்ன செய்யார், சட்டத்தை சரி எழுதிக்கிட்டா போடா அப்படின்ட்டார். அப்போ குர்பான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அந்த தாய் தந்தைக்கு நீ சோறு போட தேவையில்லை, அவங்க செத்தாலும் பரவாயில்லன்னு நீ விட்டுடலாம். பாருங்கள், இந்த சட்டத்தை நீ வந்து வச்சிருக்கிறியே, இது வந்து உன்னுடைய அன்பினால் வரக்கூடிய சட்டத்தினுடைய வெளிப்பாடா? இல்லை, அது உள்ளுக்கு இருக்கிற கசப்புனால் வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளார்ந்த அந்த புதுப்பிக்கப்படுகிற நிலை அது வந்துருச்சுன்னா எல்லா உயிர்கள் மீது அன்பு கொள்ளும்போது நாம் தம்மளுடைய தாய் தந்தை மீது அன்பு கொள்ளாமல் இருப்போமா? இந்த தந்தையை நான் இறக்க கொலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்பேனா? என் தாயை இப்படி உணவில்லாமல் கொல்ல வேண்டும் என்று நான் சொல்லுவேனா? கனடாவுக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு சகோதரர் அவருடைய தாயை மருத்துவமனையில் சேர்த்திருந்தாங்க. அவருடைய தாய்க்கு வந்து இறுதி கட்ட நிலை தான். ஆனால் பல வருடங்களாக அவர்கள் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, வித்ட்ரா, அவரை வந்து நம்ம சாப்பாடெல்லாம் நிப்பாட்டிடலாம், நிப்பாட்டிட்டோம்னா அவங்க செத்துருவாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார், போய் அவர்களுக்கு தேவையான உணவை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வர்றார். அதனால் டாக்டர்ஸ் கூப்பிட்டு அவரை வார்ன்லாம் பண்ணுறாங்க. நானும் போய் அந்த தாயை சந்தித்து விட்டு வந்தேன். பாருங்கள், ஒரு மகன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை. இதோ இந்த மகன் குழந்தையாக இருந்த பொழுது அந்த தாய் ஒரு நாளும் அந்த மகனை பட்டினியாய் போட்டது கிடையாது. அந்த அன்பை வெளிப்படுத்தின அடையாளம். பாருங்கள், உலகத்தின் பார்வையில் இது வந்து வேறு விதமாய் தெரியலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையில் இது சரியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கி நாம் நம்முடைய உள்ளார்ந்த அந்த நிலையை உணர்ந்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு உகந்த அடையாளமாய் மாற்றுவோம். ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதங்கள், பெலன் எல்லாவற்றையும் தந்து நம்மை பாதுகாப்பார். ஆசீர்வாதத்துக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
இனி தருவேன் இறைவா, நான் இனி தருவேன் தலைவா, இனி தருவேன் இறைவா, நான் இனி தருவேன் தலைவா, இல்லை இல்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி, இதை தருவேன் இறைவா, நான் இனி தருவேன் தலைவா, இதை தருவேன் இறைவா, நான் இனி தருவேன் தலைவா.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைந்த எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை நீர் படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் பொறிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடமின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது,
தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் இட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முத திரும்ப நின்றமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முத திருவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதா சம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இதோ இந்த பலியில் இணைந்து உம்முடைய படைப்புகளையும் உம்முடைய படைப்பினுடைய திட்டத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான ஞானத்தோடு வழி நடத்தும். ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.